ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் தமது பிள்ளைகளாயிருக்கிற நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் அதற்குரிய கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிய முடியும். ஜபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 33:22.
வானத்து நட்சத்திரங்கள்
எண்ணப்படாததும்
கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணு வைக்கிறார். அதில் இந்த இடத்துல ரெண்டு விதமான கூட்டத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகிய தாவீதின் சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன், இரண்டாவது எனக்கு ஊழியம் செய்கிறதான லேவியருடைய சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை வர்த்திக்க பண்ணும். ஆமென். வர்த்திக்கப்படுதல் என்னன்னா பெருக பண்ணுதல். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுங்களா? நம்ம என்னைக்குமே ஒரே லெவல் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இருக்கிற நிலைமையிலிருந்து குறைஞ்சு போகிறதும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒரே லெவல் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெருக வேண்டும் என்று விரும்பும் பொழுது என்னைக்குமே சொல்லுகிறேன், ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி தான் உலக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக ஆசீர்வாதத்தையும் ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது. ஒன்னோடு நேரடி தொடர்புள்ளது. ஒருவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தவிர்த்து உலக ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமே கிடையாது. அது அடையவே வாய்ப்பு கிடையாது, சான்ஸே இல்லை. என்னைக்குமே கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய காரியத்தை பெருகும்பொழுதுதான் நம்ம உலக காரியத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப உலக காரியத்திலும் மற்ற எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவதற்கு கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறார். நீங்க பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட கர்த்தர் என்னைக்குமே கர்த்தர் போதும் அவர் சொல்றதே கிடையாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வரும் பொழுது அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்களை வாசிப்போம்.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
அவனவனுடைய கிரியைகளின்படி
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.
பாருங்க, கர்த்தர் சீக்கிரமாய் வரேங்கிறாரு. அவர் வர்றதுக்கு முன்னால நம்ம கிட்ட அவனை எதிர்பார்க்கிறாரு. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் செய்யட்டும், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில பெருகுங்கிறாரு. உன் நீதியுடைய கிரியைகளில நீ பெருகின்றார். ஒரே மாதிரி இருக்காத, வளர்ந்து கொண்டிரு. நான் சீக்கிரமாய் வருகிறேன், வந்து உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் தரேங்கிறார் கர்த்தர். அப்ப இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நம்ம வளரணும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவதற்கு நாம் சில ஆவிக்குரிய காரியங்களிலும் வர்த்திக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இரண்டு ஜனங்களை சொல்லுகிறார். ஒன்று தாவீதின் சந்ததி, இன்னொன்று எனக்கு ஊழியம் செய்கிற லேவியருடைய சந்ததி. ஏன் கர்த்தர் இந்த ரெண்டு சந்ததிகளை குறித்து இந்த இடத்தில் அவர் பேச வேண்டும்? தாவீதுடைய காரியம் என்ன, இந்த லேவியருடைய காரியம் என்ன? இது வேத வசனத்தை என் தாசனாகிய தாவீது என்று இருக்கிறது இல்லையா, தமிழ்ல பார்க்கும்போது என் தாசனாகிய தாவீது. ஆனால் ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது டேவிட் மை சர்வன்ட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஊழியம் செய்கிற என் சர்வன்ட், நான் அவருக்கு ஊழியம் செய்கிறவன். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் இந்த இடத்துல தாசனாகி தாவீது என்று சொல்கிறதின் அர்த்தமும் பார்த்தீங்கன்னா அதுவும் கூட ஒரு ஊழியத்தை தான் குறிக்கும். தாசன்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகம் சர்வன்ட் என்றுதான் வேதம் கொடுக்கிறது. அப்படியானால் அதையும் ஒரு ஊழியமாகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கிறார். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவதற்கு நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன விதமான ஊழியம்? தாவீது அவனுடைய வாழ்க்கையிலும் அவனை ஒரு சர்வன்ட் என்றார், அவனை ஒரு ஊழியக்காரன்கிறார். லேவியர்கள் அவர்களை சொல்லும் பொழுது எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர்கள். அப்படியானால் ரெண்டு பேருமே ஊழியம் செய்தவர்களாம். ஆனால் ரெண்டு பேருடைய ஊழியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீது செய்த ஊழியத்திற்கும் லேவியர்கள் செய்த ஊழியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சு பார்த்தீர்கள் என்றால் அவன் ஆராதனை செய்கிறதுல அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவன் அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியமே அவன் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்கிற மனுஷனாக இருந்தான். அவன் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவன் சுரமண்டலத்தை எடுத்து ராகத்தோடு அவன் திறமையாய் வாசித்து அவன் ஆராதிக்கிறவனாய் இருந்தான். அவன் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அப்படி பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை எழுதினதுதான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிற சங்கீதங்கள். சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 150 சங்கீதங்களிலே 75 சங்கீதங்கள் தாவீதனால் எழுதப்பட்டது. புரியுதா, நல்லா கவனிக்கணும். 150 சங்கீதங்களில் 75 சங்கீதங்கள் தாவீதனால் எழுதப்பட்டது. 75 சங்கீதங்களை அவன் எழுதியிருக்கிறான். அந்த சங்கீதங்களில் பெரும்பாலான சங்கீதங்கள் தீர்க்க தரிசனமான சங்கீதங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாய் பல விஷயங்கள் எழுதியிருக்கிறான். அவருடைய சிலுவை பாடுகள், அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு கிறிஸ்து கதறினார். அதை 22 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அதை தான் எழுதுகிறான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு ஆரம்பிக்கிறான். என்னோடு கூட தாளத்தில் கை வைத்தவர்களே எனக்கு விரோதமாய் தன் காலை உயர்த்தினார்கள். யூதாஸ் காரியத்தை குறித்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்தை அவன் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறான். இப்படி பல விஷயங்கள் தாவீதுடைய சங்கீதத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கும். இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அவனை கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த வார்த்தைகள் தான். அதெல்லாம் ஆராதிக்கும் போது சொல்லுகிறேன், கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புவார், தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவார், தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புவார். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஆராதனை என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆராதனை செய்கிற நேரத்தில் தேவனாகி கர்த்தர் தன்னுடைய ஜனத்தோடு இடைப்படுவார். அது தனி மனிதனாக இருந்தாலும் அந்த தனி மனிதனோடு கர்த்தர் நேரடியாய் தொடர்பு கொள்வார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி ஆராதனை தான். அவன் சுரமண்டலத்தை எடுத்து அவன் வாசித்து ஆராதிக்கிறவன். இந்த ஆராதனை என்பது வேற ஒன்றும் அல்ல, அவன் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியமாய் அதை கர்த்தர் பார்த்தார். ஊழியங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று தாவீது செய்த ஊழியம், ஒன்று லேவியர்கள் செய்த ஊழியம். ரெண்டு விதமான ஊழியர்கள். தாவீது செய்த ஊழியம் கர்த்தருக்கு செய்த ஊழியம். டைரக்டா கர்த்தரை ஆராதிக்கிறான் ஒரு ஊழியம், புரியுதுங்களா, கர்த்தருக்கு செய்த ஊழியம். லேவியர்கள் செய்த ஊழியம் கர்த்தருக்காக செய்த ஊழியம். இந்த லேவியர்கள் என்ன செய்தார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து பலி செலுத்தும் பொழுது அந்த பலி செலுத்துகிற வேலை செய்தாங்க. அந்த மாடுகளை சந்து சந்தாக பலிகளை துண்டித்தாங்க, கொண்டு வந்து அடுக்கினாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ததுதான் லேவியர்கள். ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து கொண்டு போனது லேவியர்கள், அவங்க தோல்ல சுமந்துட்டு போனோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நம்ம ரெண்டு விதமான ஊழியங்களை நாம செய்ய வேண்டும். இந்த ரெண்டு விதமான ஊழியங்கள் தான் நம்மை வர்த்திக்கப்படும். ஒன்று கர்த்தருக்காக நாம் செய்கிற ஊழியம், கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். இரண்டாவது கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். இந்த ரெண்டு ஊழியத்தையும் கண்டிப்பாய் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் செய்யும் பொழுது உண்மையிலேயே சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழித்திருக்கும், நிறைவாயிருக்கும். நீங்க நினைக்கிறத விட நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்கறத விட நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்கள் போதும் சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களை பரிபூர்ணமாய் வைப்பார். எந்த காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை வெளியரங்கமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் இந்த ரெண்டு விதமான ஊழியங்கள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியம். அதுதான் நம்மை வர்த்திக்க பண்ணுவதற்கு ஃபார்முலாவாக இருக்கிறது. சரி, இப்ப இன்னைக்கு நேரத்தில் பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த ரெண்டு விஷயங்கள், இதுல முதலாவது காரியம் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 Samuel 16 திறந்து கொள்ளுங்கள். 1 Samuel 16:13 நாம் வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்
தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்
அவனை நோக்கி இதோ
தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு
எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிற
உம்முடைய அடியாருக்கு
கட்டளையிடும்.
அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன்
பிரதியுத்தரமாக,
இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன்
ஒருவனை கண்டிருக்கிறேன்.
அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன்,
சௌந்தரியமுள்ளவன்,
கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான்.
இதுதான் முக்கியமான விஷயம். இந்த தாவீது தன் தகப்பனால் ஆடுகளை மேய்க்கிறதற்கு அனுப்பப்பட்டவன் இல்லையா. இவனுக்கு வீட்டில் எந்த ஒரு ரெகக்னிஷன் கிடையாது. அவனுடைய மூத்த சகோதரர்களுக்கு நல்ல அடையாளம் இருந்துச்சு, அவங்க ராணுவ வீரர்கள் என்று அவர்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருந்துச்சு. அந்த தகப்பனும் சொல்லியிருப்பான், ஈசாயும் இவங்க மிலிட்டரியில் வேலை செய்யறாங்க, அவன் மூணு பேரும் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இவனும் சாதாரணமான நிலைமை, வீட்டிலேயே கடைசி மகன், ஆடுகளை மேய்க்கிறதற்கு அவனை அனுப்பிவிட்டான். இவனுக்கு வீட்டில் எந்த விதமான உற்சாகம் கொடுக்கப்படவில்லை, அவனை ரெகக்னைஸ் பண்ணல, அவனை பெரிய காரியமாய் அவனை முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஆனாலும் இது தாவீதுக்கு இயற்கையாகவே வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருந்திருக்கிறது. ஒருவேளை அவங்க வீட்டில் ஒரு பழைய சுரமண்டலம் எங்கேயாவது கடந்திருக்கும், அதை எடுத்து அவன் என்ன செஞ்சிருப்பான், வாசிச்சிருப்பான். அதை யாரும் கேர் பண்ணல, மற்ற பொருட்கள் எல்லாம் கேர் பண்ணிருப்பாங்க, இது யாராலும் கேர் பண்ணாமல் கிடந்திருக்கும். இதை எடுத்து இவன் வாசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் ஆடு மேய்க்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் வாசிக்கிறான். கடைசியில் அவன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அவன் வாசிக்கிறதில் தேறினவன் என்கிற சர்டிபிகேட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. வாசிக்கிறதில் தேறினவன், எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அவ்வளவு திறமையாய் வாசிக்கிறவனா மாறினா. கர்த்தர் அவனுக்கு அதுல கிருபை கொடுத்தார். அந்த நாட்கள் அவனுக்கு அதுக்கு டீச் பண்றதுக்கு யாரு இருந்திருப்பா இல்லையா, யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுத்து டீச்சர் ஒன்னும் கிடையாது. கையில கிடைச்சி எடுத்து வாசிக்கிறான். கர்த்தர் அதுல அவனுக்கு தன்னுடைய திறமையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த திறமை அவனுக்குள்ள வெளிப்படுகிறது. தேறினவனாய் வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் மேல் அவனுக்கு இருந்த அன்பினால் அவன் பாடியிருப்பான், வாசிக்கிறான், பாடுகிறான், வாசிக்கிறான். அப்படி அவன் வாசிக்கிறான், அவன் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். இவன் ஒண்ணுமில்லாதவன், எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் யாருமே அவனை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட இவன் என்னை துதிச்சு பாடிட்டு இருக்கிறானே, கர்த்தருக்கு அவன் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டானது. கர்த்தருக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. இவன் சின்ன பையன், குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, ஆனால் இவனும் எனக்கு ஊழியம் செய்யறான். இவனுடைய குடும்பம் எல்லாம் இவனை தனித்து இவனை விட்டிருக்கிறது. ஆனால் இவனோ என்னை நேசித்து என்னை துதிச்சு பாடித்திருக்கிறானே, தன்னுடைய நேரத்தை எல்லாம் என்னை துதிக்கிறானே. கர்த்தருடைய இருதயம் அவனுக்கு நேராய் திருப்பப்பட்டது. கர்த்தர் பார்த்தாரு, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை பெரியாளா மாத்தணும். அல்லேலூயா. இவன் எனக்கு ஆராதனை செய்யறான். இவன் பார்க்கறதுக்கு சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன், சாதாரண ஆள் தான், குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். ஆனால் இவன் எனக்கு ஒரு ஊழியம் செய்யறானே, இவனை நான் சும்மா விடக்கூடாது, இவனை ஒரு பெரிய ஆளா நான் மாத்தணும். கர்த்தருடைய இருதயத்தில் அவனை குறித்து ஒரு தரிசனம் உண்டானது. கடைசியில் கர்த்தர் சவுலை தள்ளுகிற ஒரு நேரம் வந்தவுடனே கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் நேர தாவீதின் மேல வந்தது. தாவீதின் மேல வந்தவுடனே அவனை இப்பொழுது வீட்டிலே கர்த்தர் கொண்டு வர வைக்கிறார். அவன் குடும்பத்தில் எல்லாருக்கும் முன்பதாக சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த எண்ணெய் ஊற்றப்பட்ட அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரும் அதே நேரத்தில் அவனை வந்து நிரப்பினார். அல்லேலூயா. அதான் பெரிய விஷயம். அந்த எண்ணெயை சாமுவேல் ஊற்றிட்டு இருக்கிறார், அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வல்லமையாக தாவீதை நிரப்பிவிட்டார். இப்ப இதுவரைக்கும் அவன் ஸ்கில் தான் வாசிச்சுட்டு இருக்கிறான், ரொம்ப திறமையா வாசிச்சுட்டு இருக்கிறான், அதுல டேலண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்பொழுது அபிஷேகம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடனே, அந்த டேலண்டோட அபிஷேகம் சேர்ந்த உடனே தெய்வ வல்லமை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றவங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளிருந்த அந்த அபிஷேகம் தேவ வல்லமை வெளிப்படுத்தும். உண்மையா சொல்றேன், நீங்கள் எதை செய்தாலும் உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் மட்டும் நிறைவா இருக்கும் என்றால், நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல தேவ வல்லமை வெளிப்படும். அது எந்த காரியமா இருக்கட்டும், தெய்வ வல்லமை வெளிப்படும். நீங்கள் அபிஷேகத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தால் தெய்வ வல்லமை வெளிப்படும், நீங்க பேசினால் தெய்வ வல்லமை வெளிப்படும், நீங்கள் தொட்டால் தெய்வ வல்லமை வெளிப்படும், நீங்க எதை செஞ்சாலும் தெய்வ வல்லமை வெளிப்படும். நமக்குள் இருக்கிற அபிஷேகம் நமக்குள் அமர்ந்திருக்காது, அந்த அபிஷேகம் பாய்ந்து செல்லும், விடுதலை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சவுல் அசுத்தாவியினால் பிடிக்கப்பட்டு விட்டான், அவனை விட்டு ஆவியானவர் விலகிட்டார், தாவீத நிரப்பிட்டார். இப்பொழுது அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு அசுத்தாவி வந்துருச்சு சவுலுக்கு. இப்பொழுது அவன் அலக்கழிக்கப்படுகிறான், அங்கேதான் தாவீது கொண்டு வரப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், வேதத்தில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் அசுத்தாவியை விரட்டி டெலிவரி செய்த ஒரே ஒரு மனுஷன் தாவீது மாத்திரம்தான். மோசை ஒரு அசுத்தாவின் தரத்துல, எலியா வானத்திலும் அக்னி இறக்கிற ஒரு அசுத்தாவின் தரத்துல, எலிசா எலியாவை விட ரட்டத்தனையான அபிஷேகம் பெற்றிருந்தான், அவன் ஒரு அசுத்தாவின் தரத்துல. புரியுதுல, யாருமே அசுத்தாவின் தரத்துல. பழைய ஏற்பாட்டிலே அசுத்தாவியை துரத்தி ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்த ஒரே ஒரு ஆள் தாவீது மாத்திரம்தான். அவன் மேல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஆராதனை அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து. உண்மையை சொல்றேன், நீங்கள் ஆராதனை செய்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் உங்கள் மேல் அபிஷேகம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வெளிப்படும். ஆராதனை முக்கியம். ஆராதனை செய்ய செய்ய தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவார். அதனால நம்முடைய சபையில வர்ஷிப்புக்கு நான் இம்பார்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். அவ்வளவு நேரம் உங்களை நிக்க வச்சு ஆராதிக்க வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை உள்ளவர்களா நீங்க மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில தேவ அதிகாரம் இருக்கும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைஞ்சிருப்பார். அந்த ஆராதனை நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆராதனை நேரத்தில் இங்கே அங்கேயும் பார்க்க கூடாது, எதையும் யோசிக்க கூடாது. கம்ப்ளீட்டா உலகத்தை மறந்துடணும், சூழ்நிலையை மறந்துடணும், கர்த்தரோடு கலந்துடணும். அதுதான் காரியம், அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தை அதிகரிக்கப்படும். நம்ம எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறோன்றது பெருசு இல்ல, அந்த ஆராதிக்கிற நேரத்தில் எப்படி ஆராதிக்கிறோன்றதும் கர்த்தர் பார்க்கிறார். புரியுதா? நம்ம இங்க ஒரு ஒன் அவர் ஆராதிக்கல, 45 மினிட்ஸ் ஆராதிக்கல, 45 மினிட்ஸ்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம் கிடைக்காது. புரியுதுங்களா? யார் தன் இருதயத்தை முழுவதுமாய் கர்த்தருக்கு நம்ம திருப்புகிறோமோ அந்த அவங்க மேல விசேஷமாய் அபிஷேகம் இறங்கும். அவங்க மேல கர்த்தர் புது எண்ணெயை ஊற்றுவார், அவர்கள் இன்னும் புதிய விதத்தில் கர்த்தர் நிரப்புவார். ஆராதனை என்பது கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம், நேரடியாய் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சுரமண்டலத்தை வாசிக்கிறவனாக இருந்தான். இந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களை ஆசீர்வதிக்கும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு திறமை இருந்துச்சு, அவன் வாசித்தான். உங்க வாழ்க்கையில சொல்லுகிறேன், உங்களுக்கு பெரிய மியூசிக் திறமை கூட அவசியம் இல்லை. ஒன்று சொல்ற, உங்களுக்கு மியூசிக் திறமை இருக்கணும் அவசியம் இல்லை, பாட தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணுமே அவசியம் இல்லை. நீங்க எப்படி பண்ணாலும் சரி, எப்படி வாசித்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர்களுடைய அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். அதான் உண்மை, புரியுது உங்களுக்கு? அதனால நீங்க வந்து யோசிக்கூட, எனக்கு நல்லா பாட வராது, எனக்கு சரிய மியூசிக் தெரியாது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் கேட்பார், அவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆமேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமா இன்னொரு காரியத்தை சொல்ற, கவனிச்சு பாருங்க. ஒன்னு சாமுவேல் 18 அவனுடைய வர்ஷிப் எப்படி இருக்கு பாருங்க. 18:10 வாசிக்கலாம்.
மறுநாளிலே
தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி
சவுலின் மேல் இறங்கிற்று.
அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது
தாவீது தினந்தோறும் செய்கிறபடி
தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்.
சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது.
நல்லா கவனிங்க, இதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப டெப்தான விஷயங்கள் இருக்குது. இதை படிச்சதுல யாராவது கொஞ்சம் யோசிச்சீங்களா? அந்த இடத்துல மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. தேவனால் விடப்பட்டதா? கர்த்தர் அந்த அசுத்தாவி பிடிச்சு அனுப்பிவிடல, கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். எப்பவுமே இருதயம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, ஓபனா அதுல வந்து எம்டியா இருந்துச்சுன்னா அசுத்தாவிதல பூந்துரும். சவுல் விஷயத்துல வந்து எப்படி வந்துச்சு கேட்டேன், ஏன் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி போட்டிருக்கு கேட்டீங்கன்னா, சவுல் என்பவன் ஏற்கனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். புரியுதுலா? ஏற்கனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் இப்படி இருக்கும் பொழுது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்பொழுது பின்வாங்கி விட்டான், ஆகினால் அவன் மேல் இந்த அபிஷேகம் எடுபட்டு போய்விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அசுத்தாவி இவனுக்குள் நேரடியாக உள்ள போக முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சாதாரண ஆள் கிடையாது. சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்பொழுது இந்த அசுத்தாவி உள்ள போகிறதுக்கு என்ன செய்கிறது? கர்த்தரிடத்துல வந்து பெர்மிஷன் கேட்குது. இந்த சவுல் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் விட்டு பின்வாங்கி போயிட்டான், அதனால உம்முடைய ஆவியானவரை நீ அவனை விட்டு எடுத்துட்டீர், அந்த இருதயம் எம்டியா இருக்குது, நான் போட்டுமா? கர்த்தர் போய் கேக்குது, நான் போட்டுமா? நான் போனும். அந்த இருதயம் காலியா இருக்குது, அதுல நான் போய் அந்த இருதயத்தை நான் நிறைச்சுக்கிறேன். கர்த்தர்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குது அசுத்தாவி. உடனே கர்த்தரும் பாக்குறாரு, நியாயமான கேள்விதான். இந்த பிசாசு கேட்கறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா பிசாசு பொய் சொல்லல, அவன் பின்வாங்கி போயிட்டான்னு சொன்னது கரெக்ட், உம்முடைய வார்த்தை நிறைவேற்றாம போயிட்டான்னு சொன்னது கரெக்ட், உம்முடைய ஆவி அவனை விட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னது அதுவும் கரெக்ட், அவன் இருதயம் எம்டியா இருக்குன்னு சொன்னது அதுவும் கரெக்டா? பிசாசு சொல்ற எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, எதுவுமே தப்பு கிடையாது. அப்ப அது நியாயமா கேக்குது, காலியா இருக்குது. ஆண்டவரு நீ அனுமதிச்சீங்கன்னா நான் உள்ள போயிடுறேன். கர்த்தர் சொல்றாரு, இது பிசாசு கிட்ட நியாயம் இருக்கிறத பார்த்த உடனே ஓகேன்ற அந்த அனுமதியை வாங்கி கொண்டு பிசாசு உள்ளே நுழைகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம். அசுத்தாவிகளை குறித்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதனால இது ஒரு சின்ன ஒரு துளி இப்ப நான் சொல்றது. இது அனுமதி வாங்கி உள்ளே நுழைந்த ஆவி. இதனாலதான் பாத்தீங்கன்னா சவுல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாவு வரையும் அசுத்தாவியதான் தான், அவனை யாராலும் விடுதலை செய்ய முடியல. தாவீது வாசிக்கிறது வெளியில போகும், அப்புறம் திருப்பி உள்ள வந்துடும். சவுல் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த கட்டில் தான் இருந்தான். அந்த பிசாசும் பிடித்து அவன் மீளவே இல்லை, அப்படியே போய் ஒரு தற்கொலை மணி சாகிறான் கடைசியில். அவனுடைய எண்ட் என்னன்னு பாருங்க, தற்கொலை மணி சாகிறான். பிசாசு தானாய் ஒரு நபரை பிடிக்கிறது ஒண்ணு இருக்குது, கர்த்தருடைய அனுமதியோடு ஒரு நபருக்குள் வர்றதுன்னு ஒண்ணு இருக்குது. தானாய் பிடிக்கிறது சுலபமா துரத்தி விட்டுலாம் அவங்களுடைய வாழ்க்கை, அப்புறம் கர்த்தருக்குள் நிலைச்சிருந்தா வந்துடலாம். ஆனால் தேவ அனுமதியை பெற்று சிலருக்குள்ள பிசாசு வரும். அப்படிப்பட்ட நபருக்குள் பிசாசு வரும்போது அந்த ஆவியை எந்த ஊழிய காரணம் துரத்த முடியாது, தெரியுமா? துரத்த முடியாது, யாராலும் துரத்த முடியாது. ஏன்னா அது கர்த்தருடைய அனுமதி வாங்கிட்டு வருது. அதனாலதான் பைபிள்ல தேவனால் விடப்பட்ட பொல்லாதான்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம சாதாரணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவ்வளவு விஷயம் இருக்குது அந்த இடத்துல. அப்ப கர்த்தருடைய அனுமதியை வாங்கிக் கொண்டு பிசாசு இவனுக்குள் புகுந்து விட்டது. இப்படி இந்த ஆவியை தாவீது வாசிக்கும்போது அப்படி விலகுது, அவன் வாசித்து நிறுத்தணும்னு உள்ள போந்துருது. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அவன் கடைசி வரைக்கும் அந்த அசுத்தாவினா நடத்தப்பட்டான். அவனுக்கு பெரிய ராஜ்யபாரம் இருந்துச்சு, ராஜ்யபாரத்தை கவனிக்கல. அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவ்வளவு பெரிய ராஜா, இல்லையா? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை ஆண்ட ராஜா அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை விட்டுட்டான், தேசத்தை ஆளுகிறத விட்டுட்டான், ஜனங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறத விட்டுட்டான், ஜனங்களுடைய சேவைகளை சந்திக்கிறத விட்டுட்டான், சிங்காசனத்தில் இருக்க உட்கார்ந்து விட்டுட்டான், தாவீதை துரத்திட்டு காடு மலை மேடுகள் எல்லாம் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கிறான். இதனுடைய வேலையாயிரு. இதுக்காகவா கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணார்? அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து தேசத்தை ஆளும்படி கர்த்தர் உட்கார வச்சார். ஆனால் எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு அவனுடைய நோக்கம் எல்லாம் தாவீதை துரத்துகிறதே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் அந்த அசுத்தாவினாலே நடத்தப்பட்டான், அந்த அசுத்தாவினாலே இழுக்கப்பட்டு கடைசியில் அந்த அசுத்தாவினாலே சாகடிக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை கம்ப்ளீட் அப்படியே போய் முடிச்சது. சரி, இது நமக்கு முக்கியம். இதுல நான் உச்சம் ஒரு ஹைலைட்டிங் சொன்னேன். இப்ப இந்த சூழ்நிலையிலே தாவீது எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். தாவீதுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு, தினந்தோறும் வாசிப்பானா. தாவீது சவுலுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கிறதுக்காக மட்டும் வந்து சவுலுக்கு வாசிச்சான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. தினந்தோறும் வாசிச்சான். நம்முடைய வாழ்க்கையிலே சபையில வந்தவுடன் சபைக்கு வந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம அப்படி பாடணும் துதிக்கணும் இல்லை, அப்படி கிடையாது. தினந்தோறும் நம்ம ஆராதிக்கணும், தினந்தோறும் ஆராதிக்கணும். ஒரு கூட்டத்தில் போனதான் ஜெபம், சர்ச்சுக்கு வந்தாதான் ஜெபம், சர்ச்சுக்கு வந்ததான் துதிக்கிறது, சர்ச்சுக்கு வந்ததான் பாட்டு பாடுறது, அது இல்ல வாழ்க்கை. அப்ப தாவீது சவுலுக்கு முன்னால் நிற்கும் போது மட்டும்தான் வாசிக்கல, அவன் தன்னுடைய வழக்கத்தின்படியே தினந்தோறும் வாசித்துக் கொண்டிருந்தான், தினந்தோறும் வாசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது தினசரி அனுபவமாக இருக்க வேண்டும். ஆமென். தினசரி அனுபவமா இருக்கணும், தினசரி ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை சபையில, மற்ற நாட்கள் உங்கள் வீட்டில் நீங்க ஆராதிக்கணும். தெரியுமா, டெய்லி சாயங்காலம் வரீங்களா சர்ச்சுக்கு? நான் ஆராதனை நடத்துறேன், நான் ரெடி. வரீங்களா? வரீங்களா? டெய்லி வரீங்களா? டெய்லி சர்வீஸ் வைக்கலாம். ஒரு நாளைக்கு மூச்சு முட்டுது, அதுக்கே நேரத்துக்கு வர முடியல. உங்களை நம்பி நான் எப்படி டெய்லி ஆரம்பிப்பேன்? ஆரம்பிக்க மாட்டேன். புரியுதா? புரியுதா? ஒரு நாளைக்கே அது கரெக்டா 8 மணிக்கு வர முடியலன்னா எப்படி ஆராதிக்கிறது சொல்லுங்க. டெய்லி ஆராதிக்கணும், டெய்லி வர்ஷிப் பண்ணணும், டெய்லி. அதுதான் கர்த்தருக்கு. டெய்லி கர்த்தரோடு இருக்கணும், டெய்லி ஆராதிக்கணும், டெய்லி நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையோ டெய்லி ஆராதனை பண்ணுங்க. டெய்லி துதிங்க, டெய்லி சோத்திரப்படுங்க, டெய்லி கத்தரை மகிமைப்படுத்துங்க, டெய்லி பாடுங்க. இதெல்லாம் தினசரி இருக்க வேண்டிய விஷயம், ஞாயிற்றுக்கிழமை சமாச்சாரம் கிடையாது, தினமும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென். தினமும் இருக்க வேண்டிய காரியம். அப்ப தாவீது தினந்தோறும் வாசிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் அவன் மேல அனாயிட்டிங் நிறைஞ்சிருந்துச்சு. அனாயிட்டிங் எப்பவுமே பரிசுத்தாவின் பிரசன்னம் வேற, பரிசுத்தாவியான கொடுக்கிற அனாயிட்டிங் வேற. அனாயிட்டிங் இருக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும், வல்லமை வெளிப்படும். பிரசன்னத்தினால ஒன்னும் சாதிக்க முடியாது, வித்தியாசம் இருக்கு. பிரசன்னம் வரும், அப்படி போயிடும். ஆனால் அனாயிட்டிங் இருக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை பவர்ஃபுல்லா இருக்கும். அனாயிட்டிங், அனாயிட்டிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்படி வந்துட்டு வந்துட்டு போறவங்களுக்கு அனாயிட்டிங் வராது, அதுல தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அனாயிட்டிங் கிடைக்கும், அபிஷேகம். அது ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங். தினமும் அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிறவர்களுக்கு தான் இந்த அபிஷேகம். ஒரு அருமையான வசனத்தை சொல்றேன் பாருங்க, 1 நாளாகமும் 16:11 வாசிங்க. 1 நாளாகமும் 16:11
கர்த்தரையும்
கர்த்தரையும்
அவர் வல்லமையையும் நாடுங்கள்,
அவர் வல்லமையையும் நாடுங்கள்,
அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்,
அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எவ்வளவு அழகா சொல்லிருந்தாங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அந்த நாடுறது எப்ப நமக்கு கிடைக்கும்? அவர் சமூகத்தை நித்தமும் தேடும்போது கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? கர்த்தரையுடைய வல்லமை நாடணும், வெறும் நாடுனா மட்டும் நமக்கு நடந்துடாது. அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேட வேண்டும். அப்ப இந்த இடத்துல தாவீது பாத்தீங்கன்னா, நித்தமும் எப்போது டெய்லி சுரமண்டலத்தை வாசிக்கிறான், டெய்லி ஆராதிக்கிறான், டெய்லி கர்த்தரை வர்ஷிப் பண்ணி டெய்லி கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் பார்த்தார், இவனை உயர்த்தணும்னு நினைச்சார். கர்த்தர் அவனோடு இருக்கல, இவன் சந்ததியவே நான் விருத்தி அடைய பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அல்லேலூயா. நீங்க ஆராதிச்சீங்கன்னா உண்மையை சொல்றேன், நீங்க கர்த்தரை நல்லா துதிச்சு பாடி வர்ஷிப் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க மட்டுமல்ல உங்க சந்ததிக்க பிளஸிங், அது தெரியுமா, உங்க சந்ததிக்க ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்க ஜெனரேஷன் ஜெனரேஷனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆராதனை, சும்மா விளையாட்டுக்காரி கிடையாது. ஆராதனை என்பது கர்த்தரை அவ்வளவு கவர்ந்து இழுக்கிற விஷயம். அதனால நான் சொல்றேன், நீங்க வர்ஷிப் நேரத்தில் மட்டும் சொல்றேன், இதுல பழகிக்கு சர்ச்சில் வர்ஷிப் பண்றது எதுக்கு தெரியுமா, உங்களை பழக்கப்படுத்துறதுலாம். இதை நீங்க வீட்லயும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, செய்யுங்க. இதை செய்ய 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 சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், எந்தெண்டைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப தெய்வ பிள்ளைகள் ஆராதனை செய்வது அவ்வளவு முக்கியம், கர்த்தரை தினமும் ஆராதனை செய்யும். அப்ப இந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த காரியம், அவன் தினசரி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தான். இதே இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் கூட பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை கவனிச்சீங்கன்னு தெரியல, சவுல் என்ன செய்தான் பாருங்க, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்குச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். தீர்க்க தரிசனம் யார் கொடுப்பா? கர்த்தருடைய ஆவியானவர். இப்ப இறங்கின ஆவி என்ன ஆவி? அசுத்தாவி. அப்ப சொன்ன தீர்க்க தரிசனம் எதிரான அது அசுத்தாவி. அசுத்தாவியோட தீர்க்க தரிசனம் வரைக்கும் சவுல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க அப்புறமா நான் வீட்டில் டீட்டெயிலா உங்க லைஃப் படிச்சு பாருங்க, அவன் பல இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுவான், அவன் எதிர்கொண்டு வருவான், தீர்க்க தரிசனங்களின் கூட்டம் வரும், அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லி அவனும் தீர்க்க தரிசனங்களில் ஒருவனோ என்று எல்லாம் சொல்ற மாதிரி அவன் காணப்படுவான். அந்த இடத்துல இன்னொரு வசனம் போட்டிருக்கும், அவன் வஸ்திர விலகி கிடந்தான் போட்டிருக்கும். சவுலுடைய வாழ்க்கையில் அசுத்தாவி அவனை ஆட்கொண்டிருந்தது, அவனுக்கு நிறைய டூப்ளிகேட் பண்ணிடுச்சு. ஏன்னா தேவ அனுமதியோடு வந்திருந்ததுனால டோட்டலா டூப்ளிகேட் பண்ணி இருந்துச்சு. தீர்க்க தரிசனம் சொன்னான், பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இது அசுத்தாவி நிறைச்சு அவனை தான் ஒரு தேவ சமூகத்திலே ஒரு நல்ல தீர்க்க தரிசியா இருக்கிறான்னு அவனையும் ஏமாத்தி வச்சிருந்துச்சு, அவனை சுத்தி இருக்கிற ஜனங்களை ஏமாத்தி வச்சிருந்துச்சு பிசாசு. அவனையும் ஏமாந்துருந்தான், அவனை சுத்தி இருக்கிற ஜனங்களை ஏமாந்துட்டாங்க. ஒரு சமூக தீர்க்க தரிசியை நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை. அவன் கையில என்ன இருந்துச்சு? தீர்க்க தரிசி கையில ஈட்டி இருந்ததுன்னு போட்டிருக்கு. கடைசி பகுதி பாருங்க, தீர்க்க தரிசிகள் என்ன இருக்குது? ஈட்டி வச்சிருந்தான். தாவீது கையில சுரமண்டலம் இருக்கிறது, சவுலின் கையிலோ ஈட்டி இருக்குது. அப்ப இது தெரியுது அப்ப உங்களுக்கு. அப்ப இது அசுத்தாவியுடைய வாழ்க்கையில இப்படி நடத்தி கொண்டு போகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் நீங்க ஆராதனை செய்ய பிசாசுக பக்கத்தில் நெருங்க முடியாது. நீங்கள் பிசாசுக்கு சவாலா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை ஒரு சவாலா இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், தாவீதாக நீங்க இருக்கணும். அப்படின்னா ஆராதனை பண்ணுங்க, துதிங்க, துதிங்க, தினசரி அதை செய்யுங்கள். இந்த ஆராதனையில என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆராதனை மட்டும் எல்லாம் செய்ய முடியாது. இதுல நான் சொல்றதுனால டக்குன்னு எல்லாம் செஞ்சிட முடியாது. நீங்க வந்து பாட்டு பாடிடலாம், பாட்டு பாடிடலாம், ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம், காணிகை கொடுத்துடலாம், எல்லா வேலையும் பண்ணிடலாம். ஆனால் கர்த்தரை தெய்வ பிரசன்னத்தோடு ஆராதிக்கணும்னா சும்மா அப்படியே எல்லாரும் பண்ணிட முடியாது. அதுக்கு கொஞ்சம் விஷயம் வேணும். தெய்வ சமூகத்துக்கு ஆராதனையில் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையில் தெய்வ பிரசன்னத்தை ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் மேட்டர் வேணும். அது மட்டும் நான் சொல்றேன். ரெண்டு நாளாகமும் 5:13-14 வசனங்களை முதல்ல வாசிப்போம்.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்து நிமித்தம்
ஆசாரியர்கள்
ஊழியம் செய்து
நிற்க கூடாமல் போயிற்று.
கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆராதனை. இது சொல்ல போனா இது ஒரு இண்டிவிஜுவல் அனாயிட்டி கிடையாது, இதுக்கு பேர் கார்பரேட் அனாயிட்டி. இந்த இடத்துல ஆசாரியர்கள் 120 பேர் ஒருமனப்பட்டாங்க, கர்த்தரை துதிச்சாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதும் துதிச்சு பாடினாங்க, இசை கருவிகளை வாசிச்சாங்க, ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு அப்படியே ஆராதிச்சாங்க. ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயம் தேவ மகிமையினால் அப்படியே மூடிச்சு. அந்த ஆலயத்துக்குள் தேவ மகிமை இறங்கும் பொழுது ஒரு மேகம் வந்து அந்த ஆலயம் முழுவதும் நிரப்பிச்சு, அந்த ஆசாரியர்கள் அந்த மகிமைக்குள்ள நிக்க முடியல, தாங்க முடியல, நானாயிட்டீங்க. அப்படி ஒரு வல்லமை இறங்கி வந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இந்த ஆராதனை செய்யும் பொழுது இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கி வந்ததற்கு என்ன ரீசன், ஏன் இது நடந்துச்சு, அதோட காரணத்தை பார்க்கணும்னா 11 வசனத்தை வாசிங்கன்னு தெரியும்.
வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள்.
இதுதான் சீக்ரெட், புரியுதா உங்களுக்கு? வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். இந்த ஆசாரியர்கள் ஆராதிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் சரி செய்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தெய்வ சமூகத்தில் வந்து துதிக்கிறாங்க. தெய்வ மகிமை இறங்கி வந்து நிரப்பிச்சு. ஒன்னு சொல்றேன், கர்த்தர் பரிசுத்தம் உள்ள இடத்துல இறங்குகிறவர், பரிசுத்தம் உள்ள இடத்துல தங்குகிறவர், பரிசுத்தம் உள்ள இடத்துல வாசம் பண்ணுகிறவர். யாத்திராகம் 25:8 பார்க்கிறோம், நான் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசமாய் இருக்கும்படி எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அனுபவிக்க முடியாது. அதற்கு பரிசுத்தம் அவசியம். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் தங்கி இருக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தணும். அப்ப இந்த ஆராதனை என்பது ஏன் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார்னா, அந்த ஆராதனை செய்கிற நபர் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான், அவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான். அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறார், அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து விடுகிறார். அதனால ஆராதனை என்பது ஒன்னும் விளையாட்டுக்காரி கிடையாது. அதனாலதான் நாங்கள் மற்ற நாள் சனிக்கிழமை ஜெபிக்கும் போது ஜெபிப்போம், ஆண்டவரே நாளைக்கு ஆராதனைக்கு வருகிறதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் இன்னைக்கே தங்களை சுத்திகரிச்சுட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபிப்போம், சனிக்கிழமை ஜெபிப்போம். நாளைக்கு வரும்பொழுது ஒவ்வொருவரும் ஆயத்தமா வரணும். ஆண்டவரே சும்மா அப்படியே ஆபீஸ்க்கு போற மாதிரி வந்து உட்காரக்கூடாது, இங்க வேலைக்கு போற மாதிரி வரக்கூடாது. இன்னைக்கே தங்கள் குறைவுகளை எல்லாம் அறிக்கையிட்டு ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுகளை இருதயத்தை தாங்க. ஆண்டவரே இன்னைக்கே ஒவ்வொருவருக்கும் உணர்வை தாங்க, தங்கள் குறைவுகளை அறிக்கையிட்டு தங்களை சரிப்படுத்தக்கூடிய உணர்வை இப்பொழுதே தாங்கன்னு சனிக்கிழமை நாங்க இங்க கேட்கிறோம் கர்த்தர்ட்ட. அப்ப உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வரும் பொழுது தேவ மகிமை உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும். அல்லேலூயா. அதாங்க நடந்துச்சு. ஆசாரியர்கள் அன்னைக்கு பரிசுத்தப்படுத்திட்டு வந்து தெய்வ சமூகத்தில் நின்னாங்க. தெய்வ பிரசன்னம் அந்த இடத்தை அளவில்லாமல் நிரப்பியது. அதுதான் ஆசீர்வாதத்தின் காரியம். அதனால உங்களை நல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தெய்வ சமூகத்துக்கு வாங்க, நல்ல ஆராதனை செய்ய, நல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தினசரி தேவனை ஆராதனை செய்ய, இதை மட்டும் செஞ்சு பாருங்க. அப்புறம் நீங்க பிரிவுற மாதிரி இருக்க மாட்டீங்க. சேலஞ்சா சொல்றேன், ஆமென். உங்க லெவல் எங்கேயோ போயிடும். உங்களை கர்த்தர் செழிப்பா வைப்பார் எல்லாத்திலையுமே. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் செழிப்பாக்குவார், அதன் பிறகு மற்றதிலையும் நீங்க செழிப்பா கர்த்தர் வைப்பார். ஆமென். இதுதான் ரகசியம், ஆசீர்வாதத்தின் ரகசியமே இதுதான், வேற ரூட் கிடையாது. ஃபர்ஸ்ட் காரியம் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், சரி? இப்ப அதுலயும் நினைக்க கூடாது. அடுத்து நம்ம லேவியருக்கு போக வேண்டியிருக்கு. லேவியரை கொஞ்சம் கவனிப்போம். ஏன் கர்த்தர் லேவியின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 26 வசனத்தை வாசிக்கலாம். ஏன் கர்த்தர் லேவியின் சந்ததியை வத்திக்க பண்ணுவேங்கிறார். யாத்திராகம் 32:26
பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான்.
அப்பொழுது
லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள்.
இதுதான் டேர்னிங் பாயிண்ட். லேவியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கான முதல் திருப்பு முனை இந்த வசனம் தான். இங்கு இருந்துதான் கர்த்தர் அந்த லேவியர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கிறார். இதுக்கு முன்னால லேவியன் ஒரு சாதாரண மனுஷன் தான், அவனுக்கு எந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வருது. என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையை கொண்டுட்டு வர்றார். கொண்டுட்டு வந்தவுடன் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கிறதுக்காக சீனாய் மலைக்கு ஏறி வர சொல்றார். எத்தனை நாள்னு கர்த்தர் சொல்லல. மோசை ஏறி போறான், அவன் வெறுங்கையா போறான், ஒன்னு எடுத்துட்டு போல, தன் கோலம் மட்டும் எடுத்துட்டு போறான், சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போல, தண்ணி எடுத்துட்டு போல, ஒன்னு எடுத்துட்டு போல மலை மேல போயிட்டான். இங்க கீழே ஆரோனுடைய தலைமையின் கீழ் ஜனங்கள் இருக்கிறாங்க. நினைச்சாங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல மோசை திரும்பி வந்துடுவார் நினைச்சாங்க. வரல. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, பதினஞ்சு நாள் ஆச்சு, மோசை திரும்பி வர மாதிரி தெரியல. மேல போய் பார்த்துட்டு வரவும் முடியாது, அங்க அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு அந்த மலை மேல, அங்க போய் பார்த்துட்டு வரவும் முடியாது. ஜனங்கள் யோசிச்சாங்க, நம்மை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ நமக்கு தெரியல. மேல போய் அவன் உயிரோடு இருக்கான பார்க்கவும் முடியாது. இத்தனை நாள் ஆச்சு, அவன் சாப்பிடறத கொண்டு போல, தண்ணி கொண்டு போல, ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா அவன் செத்துருப்பான் நினைத்து ஆரோன் கிட்ட வந்து போராடுறாங்க. எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணும். மோசை மறித்து போய் விட்டான், மறித்திருப்பான், அதனால எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணும். ஆரோன டென்ஷன் பண்றாங்க. ஆரோன் சொல்லி பார்த்துட்டு ஆரம்பத்துல ஜனங்க கேட்கல. வேற வழி இல்லாம ஆரோன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தான். உங்க நகைகளை எல்லாம் கொண்டு வாங்க, கொண்டு வந்தாங்க. அதை ஒரு மோல்டு பண்ணான், மோல்டு பண்ணி கண்டுகுட்டி உருவாக்கி, இதுதான் உங்கள் தெய்வம் தான். ஏன்னா எகிப்தில் இருக்கும்போது நம்ம கந்துக்குட்டி தான் அவங்களுக்கு தெய்வமா வணங்கிட்டு இருந்தாங்க எகிப்தில. அதே காரியத்தை இங்கேயும் ஒரு மாடல் செஞ்சு ஒரு வார்ப்பு செய்து அவன் வைத்து இதுதான் தெய்வம் தான். உடனே ஜனங்கள் எகிப்தில எப்படி அருவறுப்பாக அந்த கந்துக்குட்டியை வைத்து வணங்குவார்களோ அதே பண்டிகை இப்ப மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அவர்கள் நடனமாடி, அருவறுப்பாய் நடனமாடி, வஸ்திரங்களை எல்லாம் இழந்து அருவறுப்பாய் நடனமாடி, கீழ்த்தரமான அசுத்தாவிகளுக்கு அந்த இடத்துல ஒரு ஆராதனை நடக்குது. பிசாசுக்கு பயங்கரமான ஆராதனை நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மோசேயிட்ட சொன்னார், நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு நாங்கள் சீக்கிரம் போனார். கீழே வந்து பார்க்கிறான், ஜனங்கள் நடனமாடிக்கொண்டு கந்துக்குட்டியை வணங்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசின் ஆராதனை பிரம்மாண்டமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மோசே நிதானத்தை இழந்தான். தான் கொண்டு வந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி 40 நாட்கள் காத்திருந்து கர்த்தரால் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகையை தூக்கி எறிந்து உடைச்சு போட்டான். அந்த கன்றுக்குட்டியை எடுத்தான், நொறுக்கினான், அரைச்சான், அது தண்ணீர்ல கலக்கினான், குடிங்கன்னு சொன்னான். கடைசியில அவனால் தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு செங்கடலை பிளந்து இவ்வளவு அற்புதங்கள் நடுவில் அந்த ஜனங்களை கொண்டு வந்து இவ்வளவு சீக்கிரம் இப்படி கேவலமா போனாங்களே, தாங்க முடியல. உடனே மோசே சொல்றான், இப்ப கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்டான். ஒரு ஓபன் காலிங், ஓபன் கூட்டான், யார் வேணா வரலாம். இப்பொழுது கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யார், இந்த 12 கோத்திரத்தில் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்டான். அந்த ஓபன் காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஒரே ஒரு கோத்திரம் யாருன்னா லேவி கோத்திரம். லேவி சொன்னாங்க, நாங்க கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறோம். இந்த லேவியர்கள் இருக்கு முன்னால வரைக்கும் இவங்களும் அந்த விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இவங்களும் அந்த கண்டுகுட்டி தான் சுத்தி சுத்தி ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது மோசே ஒரு அழைப்பு கொடுத்த உடனே டக்குன்னு மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி கர்த்தர் பட்சத்துல நாங்கள் நிற்போம். நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் கேட்கிறாரு, ஏன் பட்சத்துல நிக்கிறது யாருன்னு கர்த்தர் கேட்கிறாரு. இந்த உலகத்துல 2 பட்சம் தான், ஒன்னு கர்த்தர் பட்சம், இல்லைன்னா பிசாசுடைய பட்சம். ரெண்டுக்கு நடுவில் 3வது பட்சம் கிடையாது. தெரியுதா? ஒரு தேவன் பிள்ளை ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுகிற கர்த்தர் சொல்றது என்ன, யாராவது ஒரு பட்சத்தில் நிக்கணும், ஒண்ணு கர்த்தர் பட்சத்தில் நிக்கணும், இல்லைன்னா பிசாசு பட்சத்தில் நிக்கணும். ரெண்டுக்கு நடுவில் வேற ஒரு இடமே கிடையாது. அப்ப கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறது யார்? லேவி சொன்னா, நான் நிக்கிறேன், நாங்க கர்த்தர் பட்சத்தில் நிற்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதே கேள்வி கேட்கறது, பயங்கரமான கேள்வி, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யார்? நம்மளை பார்க்கணும், நான் யார் பட்சத்தில் நிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் யார் பட்சத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். சபைக்கு வரலாம், நம்ம எல்லாம் செய்யலாம், ஆனால் யார் பட்சத்தில் நாம நின்று கொண்டு இருக்கிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம், யார் பட்சத்தில் நமக்கிறோம். உடனே இந்த லேவியன் டக்குன்னு மனம் திரும்பினாங்க, நாங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்போம். அந்த மனம் திரும்புதல் அது கர்த்தருக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது. லேவியர்கள் கூட அதுக்கிற ஆரம்பம் செஞ்சவங்க தான். ஆனா ஒரு கால் வந்த உடனே டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சொல்லுகிற கத்தருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் குறைவே இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, குறைவு வரும். ஆனால் கத்தர் அதை குறித்து பேசும் பொழுது டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும். குறைவே வரக்கூடாது நான் சொல்ல மாட்டேன், வரும். தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் குறையே வராது சொல்ல மாட்டேன், வரும். ஆனால் கர்த்தர்களோடு பேசும் பொழுது ஸ்பாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவரே நான் தெரியாம அந்த பட்சத்தில் போய் நின்றுட்டேன், இனி நான் உங்க பட்சத்தில் நிப்பாண்டவரே, டக்குனு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது கர்த்தருக்கு பிடிக்கும். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ண ஆள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? பைபிள் நீங்க ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு பாருங்க. நீங்க லூக்கா எழுதுற சுவிசேஷத்திலேயே உங்களுக்கு மூணு நாட்களை காட்டணும் பாருங்க. 18:10
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் தேவாலயத்துக்கு வராங்க. தேவாலயத்துக்கு வந்தவுடனே இந்த தேவாலயத்திலே இந்த பரிசேயன் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றான். நான் தசமமாக கொடுக்கிறேன், நான் ரெண்டு பேர் தடவை உபவாசம் பண்றேன், அது செய்யற ஏழைகளுக்கு உதவி செய்யற எல்லா பெருமைகளையும் சொல்ற இடம் பாருங்க. தேவாலயத்தில் இருந்து தன் பெருமை பேசிட்டு இருக்கிறான். ஆனால் ஆயக்காரன் வந்து நின்று உடனே தான் நிக்கிற இடம் எதுன்னு யோசிக்கிறான். ஐயோ, நம்ம நிக்கிறது தேவாலயம், கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பெருமையா பேசுறது? கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்து நடுக வேண்டியது இல்லையா? உடனே நான் தன் மார்பில் அடித்துக் கொண்டு கதறான், தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரம். அந்த இடத்தில் வந்த உடனே அவன் மனசு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு. அவன் இருக்கிற இடம் தேவாலயம். வந்தவுடன் அந்த இடத்துக்கு வந்தவுடன் அவன் இருதயம் குத்தப்பட்டது. ஐயோ, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். அவன் தன்னை பார்த்தான், தன்னுடைய குறைவை பார்த்தான், கதறனா. அந்த ரெஸ்பாண்ட் பண்ணதை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு நீங்க எப்பெல்லாம் வரீங்களோ, சர்ச்சுக்கு எப்பெல்லாம் வரீங்களோ, அப்பெல்லாம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். எந்த காரியத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறாரோ, ஸ்பாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ தேவாலயத்துக்கு வந்த உடனே தன்னுடைய குறைவை உணர்ந்து அவன் தன்னை ரெஸ்பாண்ட் பண்ணி தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா? அதே போல நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்ம இடைப்படுகிறாரா, உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். இன்னொரு சம்பவம் எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. லூக்கா அடுத்த அதிகாரம் 19 முதல் 10 வசனங்களை கவனித்து படிச்சு பாருங்க. சகையு மரத்து மேல இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வராரு, சகையுவே சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டிலே தங்கணும்னாரு. உடனே கர்த்தர் தன்னையும் கூட அடைச்சிட்டாரே, அதை நினைச்ச உடனே அவனுக்கு என்ன செய்யணும், அவனால தாங்க முடியல. தான் யாருன்னு அவனுக்கு தெரியும், ஊரே அவனை பாதின்னு சொல்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். தன்னை பத்தி ஜனங்கள் என்ன பேசுறது நல்லா தெரியும் அவனுக்கு. அப்படிப்பட்ட என்னையும் இயேசு கிறிஸ்து வான் கூப்பிட்டாரே, சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு வீட்டுல தங்கணும்ட்டாரே, தாங்க முடியல. உடனே ரெஸ்பாண்ட் பண்ண அவர் சொல்லவே இல்லை, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன்ட்டான். மீதியை நான் யார்கிட்ட ஏமாத்தின 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன்ட்டான். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணான். லூக்கா சுவிசேஷத்தில் பாரு, இன்னொருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். 22 படிக்க வேண்டாம், அது மட்டும் படிப்போம். 22:59 வாசிப்போம்.
ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு,
ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பிறகு
வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும்
அவனோடு இருந்தான்.
இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான்.
அதற்கு பேதுரு
மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே
சேவல் கூவிற்று.
அப்பொழுது
கர்த்தர்
திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்.
கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்.
சேவல் கூவுகிறதற்கு முன்னே,
சேவல் கூவுகிறதற்கு முன்னே
நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான்.
மனம் கசந்து அழுதான். இப்ப பேதுருட்டு இயேசு கிறிஸ்து ஒன்றும் பேசல, அப்படி திரும்பி அவனை பார்க்கிறார். அவன் மறுதளிச்சுட்டே இருக்கிறான். ஜஸ்ட் ஒரு பார்வை. அந்த பார்த்த உடனே அந்த பார்வையிலே அவன் குத்தப்பட்டான். அந்த பார்வையின் அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இயேசு கிறிஸ்து ஏன் தம்பக்கம் திரும்பி பார்க்கிறார், அந்த பார்வையின் அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டான். அங்க நிக்க முடியல, அவரை ஃபேஸ் பண்ண முடியல, வெளியில ஓடி போய் கதறி அழுகிறான். ஐயோ இப்படி பண்ணிட்டனே. ஒரு பார்வை. அந்த ஆயக்காரனுக்கு தான் இருக்கிற இடத்துல வந்த உடனே அவன் இருதயம் குத்தப்பட்டுச்சு. சகேயுவுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஒரு அழைப்பு அவன் இருதயத்தை குத்தப்பட்டுச்சு. பேதுருவுக்கு ஒரு பார்வை அவன் இருதயத்தை குத்தப்பட்டுச்சு. இப்படிதான் நம்ம சென்சிட்டிவா இருக்கணும், சென்சிட்டிவா இருக்கணும். யூதாசுவன் தான் என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் நானா நானாங்க, இவனு போய் நானான்னு நினைக்கிறான். எவ்வளவு ஒரு கடின இருதயம் பாருங்க. அவன் மீளவே முடியல. பேதுரு சென்சிட்டிவா இருந்தான். கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு சொல்றேன், நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். லேவியர்களை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? சென்சிட்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு யாராவது செஞ்சாங்க, ஆனால் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறது யாருன்னு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அந்த சென்சிட்டிவா இருந்த ஒரே காரணத்தினாலதான் கர்த்தர் அவர்களுக்கு என்னென்றைக்கும் வர்த்திக்க பண்ணுவேங்கிறார். சென்சிட்டிவா இருக்கணும். தேவ பிள்ளைகள் சென்சிட்டிவா இருக்கணும். இதை யார் செய்யற, நான் மட்டுமா செய்யறேன் அப்படி இருக்கக்கூடாது. சென்சிட்டிவா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை கர்த்தர் சொன்னாலும் ஸ்பாட்ல ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும். கண்டிப்பா சொல்றேன், உங்களையும் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, ஏன் கர்த்தர் இந்த லேவியர்களை ஆசீர்வதிக்கிறார்? மறுபடியும் யாத்திரை 32 அதிகாரத்துக்கு வருவோம். 27-28 வசனங்களை வாசிக்கலாம்.
அவன் அவர்களை நோக்கி,
அவன் அவர்களை நோக்கி,
உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும்
உள்ளும் புறமும்
வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே
ஜனங்களில்
ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள்.
3000 பேர் விழுந்தாங்க. அடுத்தது மோசே சொல்றான், நீங்க கர்த்தர் பட்சத்தில் தான் நிக்கிறேன் சொல்லிட்டீங்க இல்லையா, எடுங்க பட்டயத்தை. நான் எடுத்தாங்க, போங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டுங்க, உங்க சகோதரனை விட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ் விட்டுங்க. யாரெல்லாம் விக்கிரகாரம் செஞ்சாலும் பாத்தீங்கல்ல, யார் யாரும் கூட பக்கத்தில் நின்று நான் விக்கிரகாரம் செய்யும்போது வெட்டுங்கன்னு, வீடு வீடா போய் வெட்டுங்கண்ணா. உடனே இந்த லேவியர்கள் பட்டயத்தை எடுத்தாங்க, போனாங்க. கூட இருந்த ஒவ்வொருத்தர் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க தான். வெட்டு வெட்டு வெட்டினாங்க. 3000 பேர் வெட்டி கொண்டு போட்டாங்க கொஞ்ச நேரத்தில். இது கர்த்தருக்கு காரியமா இருந்துச்சு, ஆசீர்வதிக்கு காரணமா இருந்துச்சு. ஐயோ, 3000 பேரை கொலை செய்வது கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தல்ல கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் அந்த காரியத்தில் அவன் கண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். ஃப்ரெண்டுன்னு பார்க்காம, நான் ஃப்ரெண்டு பட்சத்தில் இல்ல, கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறேன். சகோதரன் பார்க்கல, சகோதரன் பட்சத்தில் நான் நிக்க மாட்டேன், கர்த்தர் பட்சத்தில் நிற்பேன். அயலான்னு பார்க்கல, நான் அயலான் பட்சத்தில் நிற்க மாட்டேன், கர்த்தர் பட்சத்தில் நிற்பேன். அந்த காரியத்தில் அவர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறோம் என்கிறவை தங்கள் வைராக்கியத்தை அந்த செயல் மூலமாய் காமிச்சாங்க. பைபிளில் நிறைய காரியங்கள் முடியல இருக்குது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசன வாசிக்கும், 25 அதிகாரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரத்திலே 6 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரியின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான்.
அப்பொழுது
இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம்
பேர். இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் கர்த்தருடைய கோபம் இறங்கி வாதை வந்தது. மொத்தமா செத்துட்டு இருக்கிறாங்க பாபத்து நிமித்தம். அப்பொழுது பினகாஸ் ஆரோனுடைய பேரன் பார்க்கிறான், அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். ஒரு இஸ்ரவேல் மனுஷனுடைய மனுஷனை பார்க்கிறான். அந்த மீதி அந்த மனுஷன் யாருன்னு பாக்குறீங்கன்னா பதினாலாம் வசனத்தை வாசிங்க.
மீதியான ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி.
சிம்ரி
அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவமாயிருந்தான்.
பிரபுவமாயிருந்தான் சாதாரண கிடையாது. இது செத்து போனானே இவன் ஒரு சாதாரண கிடையாது. அவன் ஒரு பிரபு, பெரிய அளவன் லீடர். அந்த லீடர் பாவம் செய்யறான்னு பார்க்கும்போது கூட இந்த பினகாசன சும்மா இருக்க முடியல. நேரம் போனான், ரெண்டு பேரையும் ஒரே குத்தாய் குத்தி ரெண்டு பேரையும் கொண்டு போட்டான். ஜனங்கள் வாதையில் செத்துட்டு இருக்கிறாங்க. 24,000 பேர் செத்துட்டாங்க. இவன் செஞ்ச அந்த ரெண்டு கொலை நிமித்தம் வாதை நிறுத்தப்பட்டது. இதுக்கு என்ன கர்த்தருடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா?
நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரியின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக
அவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் கட்டளையிட்டார். அதன் பிறகு அவன் தன் தேவனுக்காக
பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று
சொல் என்றார். இவன் செய்த இந்த காரியம் அவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சந்ததி என்றென்றைக்கும் ஆசாரியனா இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அவன் செஞ்சது என்ன? ரெண்டு பேரை கொண்டு போட்டான், வேற ஒண்ணு இல்ல. ஆனால் கர்த்தர் அந்த ரெண்டு பேரை கொலை செய்ததில் வேற ஒன்ன பார்த்தார். அவனுக்குள்ள இந்த கர்த்தருக்கான வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். பிரபு என்றும் பாராமல் பாபத்திற்காக அதற்கு விரோதமா எதிர்த்து நின்னானே, கொலை செஞ்சான். அதை பார்த்த இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் மேல் ஒரு வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம், அந்த வைராக்கியம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சு, நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க மட்டும் உங்களுக்கு சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஆராதனை செய்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படும், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வைராக்கியம் பாராட்டுகிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படும், அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். வைராக்கியம் காட்டணும். வைராக்கியம் கர்த்தருக்காக விட்டுக் கொடுக்க கூடாது. கர்த்தரை எந்த சூழ்நிலையில் விட்டுக் கொடுக்க கூடாது. புரிஞ்சுங்களா? எந்த இடத்துல கர்த்தரை விட்டுக் கொடுக்க கூடாது. வைராக்கியம், அந்த வைராக்கியம் உங்களுக்கு கர்த்தர் பேரில் இருக்குமானால் நம்ம என்ன செய்யறான்னு கர்த்தர் பார்க்கல. அதற்கு அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து கனப்படுத்தினார். வைராக்கியம் இன்னும் சொல்லிட்டு போன எடுக்க டைம் இல்லை. அப்புறம் நீங்க வீட்டில் படிங்க. ஒன்னு ராஜாக்கள் 18 அதிகாரத்தை வீட்டில் போய் நிதானமா படிங்க. எளிய வானத்திலிருந்து அக்னி இறக்குறது மட்டும் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த வானத்தில் அக்னி இறக்கினவர் என்ன செஞ்சான் தெரியுமா? அது முடிச்சவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 850 பேரை வெட்டி கொண்டான் எலியா. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், மொத்தம் 850 பேர். ஜனங்களை பார்த்து சொன்னான், கத்தரை தெய்வம் நாங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் 850 பேர் ஒருத்தன் தப்பிச்சு போகாம பிடிங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அத்தனை பேரை பிடித்து கொண்டு போய் வனாந்தரத்தில் கொண்டு போய் 850 பேரையும் எலிய வெட்டி கொண்டான். வைராக்கியம், வைராக்கியம். 850 பேரை எலியா வெட்டி கொண்டான். அதான் வைராக்கியம். அவன் செஞ்சதை கர்த்தர் பார்க்கல, அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணார். அப்ப நீ சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் இந்த வைராக்கிய கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். புரியுதா? கேஷுவலா இருக்காதீங்க, கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் காட்டுங்க. அது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங். அது அல்லேலூயா, அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். மூணாவது ஒண்ணு ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன். யாத்திராக 32 அதிகாரத்தில் அடுத்தது இது ஒரு காரியம். 29 வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி,
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு,
இன்றைக்கு
இன்றைக்கு
நீங்கள் அவனவன்,
நீங்கள் அவனவன்
தன் தன் மகனுக்கும்,
தன் தன் மகனுக்கும்
சகோதரனுக்கும்,
சகோதரனுக்கும்
விரோதமாய் இருக்கிறதுனால்,
விரோதமாய் இருக்கிறதுனால்
கர்த்தருக்கு,
கர்த்தருக்கு
உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று,
உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று
மோசே சொல்லியிருந்தான்.
மோசே சொல்லியிருந்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுங்கன்றான் மோசே. அப்படியே லேவியர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அதை பிரதிஷ்டை? எதுக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அதைத்தான் எளிமையால பார்த்தோம். உன் சந்ததி சந்ததியாய் கர்த்தர் லேவியர் சந்ததி ஆசீர்வதிக்கிறது காரணம் என்ன? அன்றைக்கு கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டாங்க. எதுல பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க? ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பட்சத்தில் நிற்போம் அப்படின்னு சொன்ன இல்ல. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, லைஃப் லாங் நாங்க நிப்போம். அது பிரதிஷ்டை. இன்றைக்கு நாங்கள் எங்கள் சகோதரன் என்றும் பாராமல் அவங்களுக்கு விரோதமா எங்க பட்டயத்தை உருவணும் இல்ல, அந்த வைராக்கியத்தை எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்க காண்பிப்போம். அது பிரதிஷ்டை. நான் சொல்ற உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்கிறத உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்க. தாவீது மாறி, லேவியர்கள் மாறி, கர்த்தருடைய பட்சத்துல நான் நிப்பேன், அதுல உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்க. லேவியர்கள் மாறி, நான் இன்றைக்கு காண்பிக்கிற வைராக்கியத்தை கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்கு நான் அந்த வைராக்கியம் காண்பிப்பேன். என் வைராக்கியத்தை நான் இழந்து போக மாட்டேன். பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்க. உண்மையிலே சொல்றேன், அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிறதான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை பிரதிஷ்டை பண்ணி, இன்னைக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கீங்க. ஆண்டவரே, நான் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு வைராக்கியம் அற்றேன், வாழ்நாளெல்லாம் உங்களை நான் வைராக்கியம் ஆராதிப்பேன், வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பட்சத்தில் நான் நிப்பேன். ஆண்டவரே உங்க பட்சத்தில் நான் நிப்பேன். பிரதிஷ்டை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஜெபிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதின் சந்ததியையும், என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். அவங்க ரெண்டு பேருடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த காரியம் தான் அப்படி. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு, அவன் சந்ததியை ஆசீர்வதித்ததற்கு ஒரே ரீசன், அவன் தினந்தோறும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யற ஒரு மனுஷனா இருந்தான். தினமும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். லேவியின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு முக்கிய காரியம், அவங்க கர்த்தர் பட்சத்தில் நிற்போன்னு வந்து நின்னாங்க. ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி தங்கள் சகோதரர்களில் 3000 பேரை கொன்று போட்டாங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் காமிச்சாங்க. மூணாவது, அந்த வைராக்கியத்தில் நிலைச்சது போன பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டாங்க. ஒன்னு ஆராதனை, ஒன்று கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது, மூணாவது கர்த்தருக்காய் வைராக்கியம் காண்பிக்கிறது, நாலாவது இந்த காரியங்களில் உங்களை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்வது. இதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்ப ஒரு பிரதிஷ்டை பண்ண போறோம், மூணு காரியத்துக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லப்பா, மற்ற நாள்லயும் நான் உங்களை ஆராதிப்பேன், தினமும் உங்களை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே தினமும் உங்களை ஆராதிக்கிறேன். நான் இன்னைக்கு சபைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த வாஞ்சம் இருக்குமானால், அந்த உண்மையிலேயே நீங்க வாஞ்சை காமிச்சு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது எத்தனை பேர் வரீங்க நான் பார்த்து உண்மையிலேயே சொல்றேன், நான் நடத்துறதுக்கு நான் ரெடிதான். நீங்க ரெடியா இல்லாத காரணத்தினாலதான் நான் அமைதியா இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் நான் தினமும் கூட வந்து இந்த இடத்துல ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஈவினிங் நேரத்தில் கூட சொல்றேன், ஒரு வசதிப்பட்ட நேரத்தில் நடத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன். தேவ பிள்ளையே இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கிங்க, தினமும் நான் கர்த்தரை ஆராதிக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு தனியா உங்களுக்கு அப்படி ஆராதிக்க முடியாது, சபைக்கு வாங்க, சாயங்காலம் ஜெபம் நடக்குது, வாங்க. இங்க கர்த்தரை நல்லா துதிக்கிறோம், அந்த துதிகள் உங்களை அழகா உங்களை ஆராதனைக்குள்ள நடத்தும். கற்றுக்கொள்ளுங்க, தினமும் வந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. இரண்டாவது காரியம், லேவியர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்போம்னு உடனே ஒரு தீர்மானம் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன தவறு இருந்தாலும் உடனே நம்மளை சரிபடுத்தி கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. மூணாவது காரியம், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டணும். எந்த விதத்திலையும் கர்த்தரை நான் விட்டுக் கொடுக்க கூடாது, நான் அவருக்கு வைராக்கியமா நான் வாழ்வேன், அவருக்கு என்று வழியா வைராக்கியமா நான் இருப்பேன். என்னமோ ஏனோ தானு கர்த்தரை பின்பற்ற மாட்டேன், வைராக்கியமாய் நான் கர்த்தருக்கு நான் பின்பற்றுவேன். அந்த ஒரு வைராக்கியம் வேணுங்க, நமக்கு வேணும். இன்னைக்கு புறஜாதி ஜனங்கள் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க தெரியுமா? செருப்பு போடாம எவ்வளவு தூரம் நடக்கிறாங்களே தங்க கோயிலுக்கு தெரியுமா? எவ்வளவு தூரம் தெரியுமா? சில டைம் நான் ஒரு நாள் திருச்சியிலிருந்து இரவு நேரத்தில் நான் கார்ல வந்துட்டு இருந்தேன், இரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜனங்க ஒரு கோயிலுக்கு போறதுக்கு நடக்கிறாங்க. நடந்து எவ்வளவு கிலோமீட்டர் வரும்போதெல்லாம் ஜனங்கள் செருப்பு போடாம நடைப்பயணமா வந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம், பல கிலோமீட்டர் இரவெல்லாம் நடக்கிறாங்க தெரியுமா? ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. அங்க கிளம்பி வழியெல்லாம் நாங்க பார்த்தோம், பல கிலோமீட்டருக்கு ஜனங்க நடந்து வரத பார்த்தோம். இப்படி புதுசியா இருக்கிறாங்க. முகமதியர்ல பாருங்க, நடு வெயில்ல நீங்க பாரிஸ் பக்கம் நீங்க போய் பாருங்க. ஒரு வெள்ளிக்கிழமை நான் சொல்றேன், பாரிஸ் பக்கம் போய் பாருங்க, அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க போய் பாருங்க. நான் வர வெள்ளிக்கிழமை நீங்க போய் பாருங்க, நடுவையில் நடு ரோட்ல முழங்கால் படிடுறாங்க, முகம் கவிழ்ந்து அவங்க தொடுகை செய்யறாங்க. என்ன வைராக்கியம்! ரோட்ல செய்யறாங்க, டிராபிக்கை பிளாக் பண்ணிட்டு தெரியுமா? யார் தங்களை பாக்கிறாங்கிறத பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. இன்னைக்கு நம்ம போய் ரோட்ல ஆராதனை செய்ய சொன்னோம், எத்தனை பேர் நம்ம ஆராதனைக்கு வருவோம்? யோசிச்சு பாருங்க, நம்ம சர்வீஸ் ரோட்ல சோழமேடு ஐ ரோட்ல ரோட்ல சர்வீஸ் எத்தனை பேர் நம்மளால வர முடியும்? அவங்க ரோட்ல செய்யறாங்க, பப்ளிக்ல ரோட்ல, நடு மத்தியானத்துல. அதுவும் அவங்களுடைய தொழுகை விடிகாலையில எல்லாம் கிடையாது, நடு மத்தியானத்துல அவங்களுடைய தொழுகை. எப்பவுமே மத்தியானத்துல வெயில், உச்சி வெயில் அங்க தொழுகிறாங்க, வயலாக்கியம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் வெக்கப்பட வேண்டிய காரியம், அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் வைராக்கியமா இருக்கணும் கர்த்தருக்காக. அதில் உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள். இது வேத வசனம். வசனம் இப்படித்தான் சொன்னது, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று மோசே சொன்னார். அங்கதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் வருது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தாவீதை போல நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தினந்தோறும் ஆராதிக்கவும், லேவியர்களைப் போல ஆண்டவர் உடனே நாங்கள் எங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களை ஒப்புக் கொடுக்கவும், உங்களுக்கு என்று வைராக்கியம் பாராட்டி வாழவும் இன்றைக்கு எங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்பா. தேவரீர் இந்த பிரதிஷ்டையை கண்ணோக்கி பார்த்து உமது ஜனத்தை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் சோத்திரம், உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் சோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிங்க. நன்மையினால் திருப்தி ஆக்குங்க அப்பா. துதிகன மகிமை யாரும் நாங்கள் உமாக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன்.